നമസ്കാരം. അടിയൻ തിങ്കക്കിഴമയെ ഒരു ഉപന്യാസം കേട്ടേൻ. ചെവ്വാക്കിഴമയെ മറ്റൊന്ന് കേട്ടേൻ. അപ്പടി വാരത്തിക്ക് ഒരു നാൾ വെവ്വേറെ തലപ്പുകളിൽ കേട്ടുകൊണ്ട് വന്നേൻ. അതിൽ ചില നാടുകൾ വെവ്വേറെ ഷൊഴിവാളർ പേശുപവരെ വെവ്വേറെ അപ്പടിയും കേട്ടേൻ. ചില നാടുകൾ ഒരുത്തരെ വെവ്വേറെ തലപ്പുകളിൽ പേശിയിരുന്നാർ, അതെയും കേട്ടേൻ. ഏഴ് നാടുകൾ കഴിത്ത് വിയപ്പും കുഴപ്പമും ഏർപ്പെട്ടത്. എതനാൽ ഒരു മുറൈ സ്വർണത്തുക്ക് അടുത്ത മുറൈ മുരൺപെട്ട് പേശിന പോലെ അടിയനുക്ക് തോറ്റിട്ട്. ആനാൽ ശറ്റ് അമർന്ന് ചിന്തിച്ച് പാർത്തേൻ, മുരൺപാട് ഇല്ല എന്നത് അവർ പേശിനതിലിരുന്നേ തെരിന്ത്. ആനാൽ എനിക്ക് ഏൻ മുരൺപെട്ടതാ തോറ്റിട്ട്? എന്നെ കേട്ടേൻ എന്നവാഹ ഇരിക്കും എന്ന് ചൊല്ലുകേൻ. കാഞ്ചി വരദരാജ പെരുമാൾ തിരുക്കച്ചി നമ്പികൾക്ക് ആറ് വാർത്തകൾ കൂറിനാർ. അതിലെ ഒരു വാർത്ത അന്തിമ സ്മൃതി വർജനം. എന്നിടത്തിൽ ശരണാഗതി ചെയ്തവൻ മരണപ്പടുക്കയിൽ ഇരിക്കുമ്പോൾ എന്നെ നനയ്ക്കാവിട്ടാലും പരവായില്ല, നാൻ അവനെ നിലവിൽ കൊള്ളുകേൻ. അന്തിമ സ്മൃതിങ്കത് കടൈശി കാലത്ത് നനവ്, അത് തേവയില്ല എന്ന് വരദരാജ പെരുമാൾ കൂറിനാർ. അതേ വരാഹ പെരുമാൾ ചൊല്ലുമ്പോൾ ഇത് വേറൊരു നാൾ സ്വർപ്പൊഴിവ്. അന്ത സ്വാമി വരാഹ ചരമ ശ്ലോകത്തെ ചൊല്ലിക്കൊണ്ടിരുന്ന, അഹം സ്മരാമി മദ്ഭക്തം നയാമി പരമാംഗത്തിം കാഷ്ടപാഷാണ സന്നിഭം. ഒരുവർ മരണപ്പെടുക്കയിൽ കല്ലുപോലെ കട്ട പോലെ കിടന്നാൽ അവനാൽ എന്നെ നനയ്ക്കവേ മുടിയാത്, നാൻ അവനെ നനവിൽ വൈത്തുകൊണ്ട് മോക്ഷത്തുക്ക് കൂട്ടിപ്പോകേൻ എന്നാർ. രണ്ടു നാൾ കേട്ടുവിട്ടേൻ. ഒരുത്തർ എന്നാൽ അന്തിമ സ്മൃതിയെ വേണ്ടാം, മരണപ്പെടുക്കയിൽ നനവ് തേവയില്ല എന്നാർ. അടുത്തവർ അവർക്ക് ബതിൽ നാൻ നനത്ത് കൂട്ടിപ്പോകേൻ എന്ന് പെരുമാൻ കൂറുവതാ ചൊന്നാർ. சரி மூன்றாம் நாள் சென்றேன். அன்னைக்கு இன்னும் வியப்பு. கண்ணன் பகவத்கீதையில் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. அர்ஜுனா, நீ எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறாயோ கடைசி நிமிஷத்தில் அதுவாகவே அடுத்த பிறவி எடுப்பாய். ஆகவே எப்போதும் என்னை மறவாமலிரு, மரணப்படுக்கையிலும் மறக்காதே, நினைக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லுவதாக அந்த சுவாமி சொன்னார். குழப்பம் அதிகரித்தது. காஞ்சி வரதராஜ பெருமாள் சொன்னதாக சொன்னது கடைசி காலத்தில் நினைவே வேண்டாம், அந்திம ஸ்மிருதி வேண்டாம். வராகப்பெருமான் சொன்னது அவன் நினைக்காவிட்டாலும் நான் நினைத்து கூட்டி போகிறேன். கண்ணன் கீதையில் சொன்னது கண்டிப்பா கடைசி காலத்தில் நினைவு வேண்டும், விடாமல் நினைப்பாய், இல்லை என்றால் எதையோ நினைத்துக் கொண்டு உயிரை விட்டால் அதுவாகவே பிறந்து விடுவாய். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த நினைவை பற்றி மாற்றி மாற்றி கூறினர். ஏன் இவர்கள்லாம் ஒற்றுமையாக பேச மாட்டார்களா? மேலும் மூவருமே இப்படித்தான் பிரமாணங்கள் நூல்கள் சொல்லுகின்றன என்றும் சொன்னார்கள். இது தாங்களாக சொன்னதில்லை, புத்தகத்தில் உள்ளது. சரி இருக்கட்டும். அடுத்து வேதாந்த காலக்ஷேபம் பண்ணுவோம். உபனிஷத்துக்கள்லாம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது பார்ப்போம் என்று போய் உட்கார்ந்தேன். ஒருவர் கூறினார், நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்யா தஸ்தேஷ ஆத்மா விருணுதே தனும் ஸ்வாம். அவரும் இந்த நினைவை பற்றி பேசினார். பகவானை நினைத்தோ இடைவிடாமல் சிந்தித்தோ தவம் புரிந்தோ எது பண்ணியும் தெரிந்து கொள்ள முடியாது, காண முடியாது, அடைய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ரொம்ப வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். இதென்ன அடையவே முடியாதுன்னு சொல்லுகிறாரே, அதற்காக இவ்வளவு தூரம் மனக்கட்டு வந்தோம்? நினைவை பற்றி ஏற்கனவே நினைத்து குழம்பி இருந்தோம், இவரானால் நினைக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டார். என்ன செய்யலாம்னு யோசித்தேன். சரி, அவரே அடுத்த நாளும் உபனிஷத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அதற்கும் சென்றேன். எனக்கே பயம்தான், முன்னால் உட்கார வேண்டியவன் பின்னால் போய் உட்கார்ந்தேன். அப்போது வேறொரு வாக்கியம் சொன்னார், ஆத்மாவா அரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியாக. இந்த ஜீவன் பரமாத்மாவை நன்கு கேட்க வேண்டும், அவனை பற்றி கேட்க வேண்டும், அப்புறம் சிந்திக்க வேண்டும், இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும், கண்டுவிடலாம் என்றார். தூக்கி வாரி போட்டது. என்ன பண்ணாலும் பார்க்க முடியாது நேற்று சொன்னார், இதோ பார்த்து விடலாம்னு இன்று சொல்லுகிறார், இதுதான் முறை என்கிறார். சிந்திக்கவே முடியாது நேற்று சொன்னார், இன்னைக்கு இப்படி சிந்திக்க வேண்டும்னு சொல்லுகிறார். புரியவில்லையே, என்ன செய்ய என்று நினைத்தேன். சரி, இந்த சம்ஸ்கிருதத்தை எல்லாம் கேட்டாலே இப்படித்தான் குழப்புகிறது, நாம் ஆழ்வார்கள் தெளிவாக தமிழில் சொல்லுவார்கள், தெரிந்து கொள்வோம் என்று மறுநாள் சென்றேன். ஆழ்வார் கூறினார், மனநக மலமர மலன்மிசை எழுதொரும் மனநுணர்வளவிலன் பொறியுணர் பவையிலன். எப்பேற்பட்ட சுத்தமான மனசாக இருந்தாலும் அந்த மனத்துக்கும் பெருமாள் அகப்பட மாட்டார், மனதாலும் சிந்திக்க முடியாது. அதேபோல் நம்முடைய பொறியுணர் வளவிலன் புலன்களுக்கும் கட்டுப்பட மாட்டார், தெரியார மாட்டார் என்று சொன்னார். இது முதல் பத்து, முதல் திருவாய்மொழி பாசுரம், முதல் நாள் சென்றிருந்தேன், நன்றாக இருந்தது. சரி, பெருமானை தெரிந்து கொள்ள முடியாது போலும். ஆழ்வாரும் அப்படித்தான், எப்பேற்பட்ட மனசுக்கு கூட புலப்பட மாட்டார்னு சொல்லிவிட்டார், அதனால் நினைவே வேண்டாம் என்பதுதான் உண்மை போலும், மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி ஏதோ பேசியிருக்கார்கள் என்று நினைத்து கொண்டு மறுநாள் தான் கடைசி நாள், உபன்யாசம் முடியப் போகிறது. அன்று சென்றேன். அப்போதும் நம்மாழ்வார் பாசுரத்தை சொன்னார், மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத் தெவு இருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். மக்களே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆழ்வாரே உபதேசிக்கிறார், சிற்ற வேண்டா, அங்கெங்க தேட வேண்டாம், சிந்திப்பே அமையும். எளிதில் அவனை பற்றி சிந்தித்து விடலாம், சிந்தனைக்கு எளியவன், அப்படி நினைப்பதற்குள் நொடிப்பதற்குள் சிந்தித்து விடலாம் என்றார். என்ன, நேத்தித்தானே மனதுக்கே புலப்பட மாட்டார்னு சொன்னார், புலன்களுக்கு புலப்பட மாட்டார், இன்னைக்கு எளிதில் சிந்திக்கலாம்னு சொல்லுகிறாரே. சரி, இனிமேல் இப்படியெல்லாம் போய் நாம் குழம்பக்கூடாது என்று வீட்டுக்கு வந்து அமர்ந்து புத்தகத்தை எடுத்து கடந்த சில நாட்களாக கேட்டதெல்லாம் எழுதினேன். காஞ்சி வரதராஜ பெருமாள் சொன்னது, கடைசி நிமிஷ சிந்தனையே வேண்டாம். வராக பெருமான் சொன்னது, நீ சிந்திக்க வேண்டாம், நான் சிந்தித்து அழைத்து போகிறேன். கண்ணன் சொன்னது, கடைசியில் என்னத்தை சிந்தித்துக் கொண்டு உயிரவிடுகிறாயோ அதுவாக பிறப்பாய், என்னையே நினைப்பாய். சரி, நம்மாழ்வார் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும், எளியும் சிந்தித்து விடலாம். அதே நம்மாழ்வார் மற்றொரு இடத்தில், மனநுணர் வளவிலன் மனதுக்கே எட்டமாட்டார். உபனிஷத்து பிருகதாரண்யகம் வேறு சொல்லித்து அந்த பெருமானை, கேளு நினைப்பாய், இடைவிடாமல் நினைப்பாய், அடைந்து விடலாம், கண்டுவிடலாம். மற்றொரு உபனிஷத்து, என்ன பண்ணாலும் என்ன நினைக்கவே முடியாது, அடையவே முடியாது. எல்லாத்தையும் எழுதி பார்த்தேன். என்ன இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் இப்படி முரண்பட்டே பேசுகிறார்கள்? இந்த சொன்ன வார்த்தைகளை மட்டும் வரிசையாக எழுதினேன். ஒரே பக்கத்தில் பார்த்தால் ஒன்னுக்கொன்னு அப்படியே முரண்பட்டு இருந்தது. இப்படி கூடவா ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பேசுவார்கள்? அல்லது பேசுபவர் தான் இப்படி குழம்பி போய் பேசுகிறாரா, நம்மளையும் குழப்புகிறாயா, என்னவாக இருக்கும் என்று யோசித்தேன். எனக்கு ஆப்தர் நண்பர் ஒருத்தர் உண்டு, அவரிடத்தில் கேட்போம் என்று சென்றேன். இதை போல் முரண்பட்டு பேசினார்கள்னு கூறினேன். அவர் வாங்கி வாசித்து பார்த்துவிட்டு, இது நீ யாராரிடத்தில் எந்தெந்த நாள் கேட்டது என்றார். நான் 7 நாட்கள் போய் வெவ்வேறு கேட்டேன் என்று இவர் எப்படி தெரிந்து கொண்டார்? பார்த்தாலே தெரிகிறதே, நீ ஆங்காங்கே இருந்து 2-2 எடுத்து எழுதியிருக்கிறாய். அவர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னதில் நீ நடுவில் ஒரு 5 நிமிஷத்தை வரிசையாக மாத்தி மாத்தி எழுதியிருக்கிறாய். அப்படி பார்த்தால் எதுவுமே முரண்பட்டுத்தான் இருக்கும், அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? என் மகள் ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறாள், தினமும் பள்ளிக்கு செல்லுவாள். நான் வழி அனுப்பும் போது பார்த்து மெதுவாகப்போ, படபடான்னு ஓடாதே. சாலையை கடக்கும் போதும் பார்த்து நிதானமாகப்போ சொல்லி அனுப்புவேன். அதேபோல் இன்றும் பேச ஆரம்பித்தேன். இன்று ஓட்டப்பந்தயம். அப்போது அவள் மாடிப்படி இறங்கும் போதே வீட்டிலிருந்து கூறினேன், என்னவோ ஏதோ நன்கு முயற்சி பண்ணி தங்கக்கோப்பை பெற்று வர வேண்டும், அந்த 10-12 வினாடிக்குள் தலை தெரிக்க ஓடு, திரும்பி பார்க்காதே, நிதானம் எல்லாம் பார்க்காதே, ஓடிப்போய் கோப்பையை பெற்று வா என்று. என் வீட்டு வாசலில் இருக்கிற ஒருத்தர் பெண்ணு கிளம்பின உடனே விறுவிறுன்னு வந்தார். அம்மா, நீங்கள் என்ன இப்படி முரண்பட்டு பேசுகிறீர்கள்? நேற்று வரைக்கும் நிதானப்படுன்னு சொன்னீர்கள், இன்னைக்கு நேரே மாற்றி சொல்லுகிறீரே, பெண்ணனுடைய நலனில் உமக்கு அக்கறை இல்லையா என்றார். ஓ, வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு நாளில் வெவ்வேறு தலைப்புகளில் சொன்னது. அப்படி சொன்னதை பிரித்து தனித்தனியே எடுத்து பார்த்தால், 1-2 இடங்களை மட்டும் கோத்து பார்த்தால் கண்டிப்பா முரண்பட்டு தான் இருக்கும். சரி, அதனால் என் நண்பரிடத்தில் கேட்டேன், நீர் சொன்ன உதாரணம் புரிந்துவிட்டது, ஆனால் நான் கேட்டதற்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுகிறேன். பக்தனுக்கும் சரணாகதனுக்கும் வேறுபாடு. பக்தர்கள் தங்கள் முயற்சியில் மோட்சம் போக வேண்டும், அப்படி இருப்பவர்கள் கடைசி காலத்தில் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கண்ணன் கீதையில் சொன்னார். அதே வராக பெருமாள் சொன்னது, என்னிடத்தில் சரணாகதி பண்ணிவிட்டால் சரணாகதி பண்ணபோது அவன் நினைத்து விடுகிறான், அந்த நினைவை அப்பொழுதைக்கு இப்பொழுதே என்று நான் நினைவில் வைத்துக் கொண்டு கூட்டி போகிறேன்னு சொன்னேன். காஞ்சி வரதராஜ பெருமாள் கூறினார், ஆமாம், நான் சொன்னதும் சரிதான், கடைசி நிமிஷ படுக்கையில் நினைக்காவிட்டாலும் கவலை இல்லை, சரணாகதனுக்கு கவலை இல்லை, மற்ற பேருக்கு உண்டு என்று நான் சொன்னேன் என்று அவரும் சொல்லிவிட்டார். ஓ, நாம் எல்லாம் ஒவ்வொரு வரி பார்த்தோம், இந்த வரிக்கு இடஞ்சொட்டி பொருள் விளக்க வேண்டும் போல் இருக்கிறது, அந்த அடிப்படையோடு கேட்டால்தான் வரிக்கு அர்த்தம் புரிகிறது, இப்போது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. சரி, ஆழ்வாரிடத்தில் சென்றேன். நீர் மனத்தால் பார்க்க முடியாதுன்னு சொன்னீரே, மனத்துக்கும் கட்டுப்பட மாட்டான்னு சொன்னீர், ஆனால் பரபரக்காதீர்கள், எளிதில் சிந்தித்து விடலாம் என்று சொன்னீரேனால், நாமா முயற்சி எடுத்து சிந்திக்க பார்த்தால் அகப்பட மாட்டான்னு சொன்னேன். அவரா தன்னை அருளி தன்னை நமக்கு காட்ட வேண்டும் வந்துவிட்டால் கண்டிப்பா பார்த்து விடலாம்னு சொன்னேன். இது என்ன வித்தியாசம்? நம் முயற்சியாக இருந்தால் நடவாது, அவர் அருளாக இருந்தால் நடக்கும், இதைத்தான் நான் சொன்னேன் என்றார். ஓ, இதுக்கும் பின்புலம் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும் போலும், இப்ப முரண்பாடு இல்லையே, இதுதான் உபனிஷத்தும் சொல்லித்து, இந்த வழியில் அடையலாம்னு சொல்லும் போது அவன் அருள் இருந்தால், என்ன பண்ணியும் அடைய முடியாதுன்னு சொல்லும் போது நாம முயற்சி பண்ணினோம்னா அடைவதற்கு முடியாது என்றும் தெரிந்தது. இப்படி தனித்தனியே நான் கேட்டது, ஒவ்வொருத்தரிடத்தில் கேட்டது, ஆனால் ஒரு வரியை மட்டும் கோத்து பார்த்தால் முரண்பாடாகத்தான் தோற்றும். அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த மூல நூலை பற்றி, இது ஒவ்வொன்றும் நூல் வேறு, ஒவ்வொரு நாளும் தலைப்பு வேறு, பேசினவர் கூட வேறு, ஒருத்தரே பேசியிருந்தாலும் வெவ்வேறு தலைப்புகள், அவற்றை ஒன்றாக சேர்த்து பார்த்தால் அதுவும் ஒரு வரியை மட்டும் பார்த்தால் கண்டிப்பா முரண்பாடாகத்தான் தோன்றும். அப்படி பார்க்காமல் அடிப்படையோட எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நூலிலிருந்து எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தால் எந்த மேலோட்ட சந்தேகம் கூட வராது, ஆழ்ந்த சந்தேகமும் வராது. இதுதான் சனாதன தர்மத்தின் சிறப்பு. விரோதி பரிகாரம் என்று சொல்லுவார்கள். பார்த்தால் விரோதம் இருக்கிறாமல் இருக்கும், முரண்பாடு தோற்றம், ஆனால் தோற்றம் தான் அது, உண்மையாகாது. இது தெரிந்து கொண்டு நாமும் மருண்டு போகாமல் தெருளோடே தெளிவான ஞானத்தோட எப்படி பாடியிருக்கிறார்கள் எப்பேற்பட்டவர்கள்னு புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.